வேதங்கள் தெரியும் நான்கு, ஆகமங்கள் எத்தனை, 28 மூல ஆகமங்கள், துணை ஆகமங்கள் ஏராளம் இருக்கு, 200 மேல இருக்கு துணை ஆகமங்கள், மூல ஆகமங்கள் 28. அந்த வேதங்கள் நான்கு, ரிக்யது, காமம், அதர்வணம், ஒவ்வொன்றிலேயும் 4 பிரிவு, ஒவ்வொரு வேதத்திலேயும் 4 பிரிவு. இந்த வேத பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒருவரால் இயற்றப்பட்டவை அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக பல முனிவர்களால் ரிஷிகளால் செய்யப்பட்டவை. அவையெல்லாம் பின்னாலே தொகுக்கப்பட்டன. வேதங்கள் என்பது ஒரு தொகுப்பு நூல். வீரவர் யாரு? வியாசர். வியாசர், வியாச முனிவர் தான் வேதத்தை தொகுத்தவர். அதனால்தான் அவருக்கு வேத வியாசர்னு அவருக்கு வியாசம்னு என்ன இருக்கும் அந்த காலத்துல? வியாசம்னா கட்டுரை வியாசம் தான். ஏன் அந்த பேரு? பல கருத்துக்களை தொகுத்து எழுதுவதனாலே. எனவே வியாசர் என்ற பெயரும் காரண பெயர் தான், அவருடைய இயற்பெயர் அல்ல. காரண பெயர் வியாசர், வேதங்களை தொகுத்ததனாலே அவர் தந்தார். ஆனா இன்னொரு கருத்தை நினைவில் கொள்ள வேண்டும், இதையெல்லாம் தொகுத்து எழுதப்பட்டவை அல்ல, எழுதி வைக்கப்படவில்லை. இவையெல்லாம் நூல் வடிவில் எழுதப்படவே இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளால் நூல் வடிவிலேயே எழுதப்படவில்லை. ஆசிரியர் மாணவர்களுக்கு செவியிலே உணர்த்துவார், அந்த மாணவர் தன்னுடைய மாணவர். இப்படி ஆசிரியர் மாணவர் என்ற அந்த முறையிலே வாய்மொழியாக, செவி வழியாகவே, செவி வழியாகவே இந்த வேதங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. எனவே அவர்களை தவிர வேறு யாருக்குமே அந்த வேதங்கள் தெரியுமா? அப்படி பாதுகாத்து அதனால்தான் மறை என்ற பெயர் வைத்திருக்கிறார். அந்த வேதங்களை நான்கு பகுதிகளாக பிரித்திருக்கிறார். இந்த நான்கு வேதங்களிலே ரிக்வேதம் தான் மிக பழமையான, ரிக்வேதம் தான் மிக பழமையான. அந்த காலத்துல எந்த தெய்வங்களை வணங்கினார்கள்? இயற்கை, இயற்கை ஆற்றலுடன் வணங்கினார்கள். நெருப்பு, காற்று, வருணன், இந்திரன் என்ற இந்த தெய்வங்கள், சிறு தெய்வங்களை தான் வணங்கியிருக்கிறார்கள் தொடக்க காலத்தில். எனவே அந்த கடவுள்களை பற்றி, அந்த தெய்வங்களை பற்றி பாடிய பாடல்கள் தான் ரிஷிகளே இருக்கு. அக்கினி தேவன், வாயு தேவன், இந்திரன், வருணன், இவர்களை நோக்கி பாடப்பட்ட துதி பாடல்கள் அந்த அதன் முதல் பகுதி. அந்த முதல் பகுதிக்கு என்ன பேரு? மந்திரம். மந்திரம் என்ற எல்லாம் செய்யுளிலே அமைந்த பாடல்கள். அடுத்து இரண்டாவது பகுதி யாகங்கள் முதலிய சடங்குகளை செய்கிற முறைகள், வேள்வி சடங்குகளை எப்படி செய்வது என்ற முறைகளை விரிவாக சொல்லுகிற பகுதி இரண்டாவது பகுதி. அந்த பகுதிக்கு பிராமணம் என்ற பகுதி. மூன்றாவது பகுதி ஆரண்யகம். ஆரண்யம் காட்டு வாழ்க்கை, அதாவது அந்த அந்த வடமுழு வட மொழி முறைப்படி நான்கு ஆசிரமங்கள். முதல்ல பிரம்மச்சரியம், இதெல்லாம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், குடும்ப வாழ்க்கை, முதல்ல தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மூன்றாவது வானப்பிரஸ்தம்னா ஆமா குடும்பத்தை விட்டு மனைவியோடு காட்டுக்கு சென்று தவ வாழ்க்கை மேற்கொள்ளுதல், வானப்பிரஸ்தம். நான்காவது தண்ணியார் குறவு, தண்ணியார் அதுக்கு அதத்தான் இங்கு முதல்ல பிரம்மச்சரியர்களுக்கு உரியது மந்திரங்கள், கிரகஸ்தர்களுக்கு உரியது பிராமணங்கள், வேள்வி. வேள்வி வேள்வி எதற்காக செய்வார்கள்? பயன் கருதி, பயன் இம்மை பயன், மறுமை பயன், நல்ல மனைவி வேண்டும், புதல்வர்கள் வேண்டும், செல்வம் வேண்டும், பதவி வேண்டும் என்று பயன் கருதி, இன்ன பயன் வேண்டும் என்றால் இன்ன வேள்வி செய்க என்று விதித்திருக்கிறார். வெற்றி வேண்டுமானால் அசோமேதையாக செய்வார்கள் என்றெல்லாம் அதை பற்றி விரிவாக சொல்வது இரண்டாவது பகுதி வேள்வி. அவர்கள் அதற்கு முதன்மை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது ஆர்மியகத்துல அந்த காட்டுக்கு சென்று செய்கிற தவ வாழ்க்கை, இங்கேதான் தத்துவ சிந்தனை தொடங்குகிறது. தத்துவ சிந்தனை தொடங்குகிறது மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனை. ஆரண்ய நான்காவது பகுதிதான் முக்கியமான பகுதி, நமக்கு வேண்டிய பகுதி உபநிடதங்கள். நான்காவதுதான் உபநிடதம், இது சன்னியாசிகளுக்கு உரிய உபநிடதம். அது முழுதுமே தத்துவ ஆராய்ச்சி, தத்துவ ஆராய்ச்சியை செய்கிற பகுதி உபநிடதங்கள். இப்படி ஒவ்வொரு வேதத்திலேயும் இந்த நாலு பகுதிகள் உண்டு. நான்காவது பகுதி தான் என்ன பேரு? உபநிடதம். எனவே நாலாவது பகுதிக்கு இன்னொரு பேர் என்ன? வேத அந்தம். வேதம், வேதத்தினுடைய கடைசி பகுதியாக இருப்பது வேதாந்தம். எனவே உபநிடதத்துக்கு இன்னொரு பெயர், மற்றொரு பெயர் உபநிடதம். உபநிடதத்துக்கு மற்றொரு பெயர் வேதாந்தம், வேதத்தினுடைய கடைசி. இதையே இந்த நான்கு பகுதியையே ரெண்டு பகுதியாக அடைத்து காட்டுவார்கள். ரெண்டு பகுதியாக கர்மகாண்டம், ஞானகாண்டம். முதல் இரண்டு கர்மகாண்டம், முதல் இரண்டு கர்மகாண்டம், அடுத்த பின் இரண்டு பகுதி ஞானகாண்டம். கர்மகாண்டம் என்றால் செயல், செயல்முறை, வெளி முதலிய செயல்களை பற்றியது கர்மகாண்டம். ஞானம் என்பது ஞான ஞானகம். காண்டம் என்றால் என்ன அர்த்தம்? காண்டம் என்றால் தொகுதி. காண்டம் இனி இது வேதத்தை பற்றி. இனி ஆகமங்களை பார்த்தால் ஆகமங்களிலேயும் நாலு பகுதிகள் உண்டு. ஆகமங்களிலே இந்த நாலு பகுதிகள் இதே போல நாலு பகுதிகள் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு பகுதிக்கு என்ன பெயர்? பாதம் என்றது. ஆகமத்துல ஒவ்வொரு பகுதிக்குமே பாதம், பாதம் என்றது. அந்த நாலு பகுதிகள் எவை? கலையை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். எனவே சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்ற நான்கு பாதம். சரியாபாதம் என்றால் என்ன? சரியை என்றால் என்ன? சரியை, சரியை என்றால் கோயில் வழிபாடு, ஆலய வழிபாடு, ஆலய வழிபாடு. அதோடு தொடர்புடைய ஆலயத்தின் கோயில்களுடைய அமைப்பு முறை, எப்படியான இப்படி கட்டுவது என்றெல்லாம் கூறப்பட்ட பகுதி சரியே சரியாபாதத்தில் தான். அடுத்து ரெண்டாவது கிரியை. கிரியையில சிவபூஜை பூஜை முறை வழிபாட்டு முறைகள் எல்லாம் கிரியுள்ளது. பிறகு யோகம். யோகம் என்பது மனத்தை ஒருமைப்படுத்துகிற முறை. யோகம் மனத்தை ஒருமைப்படுத்துகிற அந்த எட்டு அட்டாங்கம் விடுகிறார்களே, நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி, அந்த மனத்தை படிப்படியாக உலக நோக்கிலிருந்து திருப்பி இறைவனை நோக்கி செலுத்துவது படிப்படியாக, அது யோகம் முறை. அதை பற்றி யோகம் யோக பாடம் ஞான பாதம் என்பது தத்துவம் தத்துவத்தின் முதல் நரியை என்பது புறவழிபாடு கிரியை என்பது அகமும் புறமும் இணைந்த வழிபாடு. யோகம் என்பது அக வழிபாடு மட்டுமே அக வழிபாடு. ஞானம் என்பது அக வழிபாட்டையும் கடந்தது அக வழிபாட்டில் எது ஈடுபடுகிறது? மனம். அக வழிபாட்டில் ஈடுபடுவது மனம். எனவே ஞான வழிபாட்டில் மனமும் கடந்து தினம் இறக்க கற்றாலும் சுத்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயே பராபரங்கிற தாய்மான மனம் நீங்க வேண்டும். மனமும் ஒரு கருவிதான் எனவே இந்த கருவிகளால் வழிபடுகிற வழிபாடெல்லாம் புற வழிபாடு தான். எனவே ஞான வழிபாட்டில் இந்த கருவிகரணங்களை எல்லாம் கடந்து அறிவினாலே வழிபடுதல் அறிவு தெளிவார் அறிவு. அதாவது ஞானம் என்றால் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அந்த நாலு தான் ஞான வழி. ஆன்மா தன்னுடைய அறிவினாலே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இந்த கரியை கிரியை ரெண்டுக்கும் பொதுவான பெயர் கர்மகாண்டம். கர்மகாண்டத்துக்கு இணையாக சொல்லலாம். வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டத்தை போல இங்கே ஆகமங்களில் கரியை கிரியை இந்த ரெண்டு பாதங்களும் கர்மகாண்டம் என. அதே போல அங்கே உள்ள ஞான காண்டத்தை போல யோகம் ஞானம் ஞான காண்டத்திற்கு இணையாக சொல்லலாம். இந்த வேத சூத்திரங்கள் வேத பாடல்கள் ஒரு காலத்திலே இயற்றப்பட்டவை அல்ல. பல்வேறு பல ஆயிரம் ஆண்டுகள் இடைவெளியில பல்லாயிரக்கணக்கான பாடப்பட்டது. எனவே அவற்றுக்கு இடையில பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. வேத மொழிகளிலே பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அதனாலே பின்னாலே வந்த ஒருவர் இந்த முரண்பாடுகளையெல்லாம் நீக்கி வேதங்களினுடைய ஒருமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு நூல் செய்தார். இந்த உபநிடத கருத்தை எல்லாம் திரட்டி ஒருமைப்படுத்தி கொடுக்க வேண்டும், முரண்பாடுகளை நீக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக பிற்காலத்தில் ஒருவர் நூல் செய்தார். அந்த நூலுக்கு பெயர் தான் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம்
அந்த வேதத்தில் உள்ள உபநிடதங்களுக்கு இணையாக ஆகமங்களிலே எந்த பகுதி அமைந்திருக்கிறது?
ஆகமங்களிலே ஞானபாதம். இந்த ஞானபாதங்கள் ஆகமத்திலே உள்ள ஞானபாதங்களிலே காணப்படுகிற கருத்து முரண்பாடுகளை நீக்கி முரண்பாடு இல்லை என்று காட்டுவதற்காக, ஆகமங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இல்லை என்பதை காட்டுவதற்காக ஒரு நூல் எழுதப்பட்டது. அந்த நூல் தான் இது துவிஞான போத சூத்திரம். துவிஞான போத சூத்திரம் எப்படி உபநிட வடமொழி உபநிடங்களிலே காணப்படுகிற முரண்பாடுகளை நீக்கி காட்டுவதற்காக பிரம்மசூத்திரம் தோன்றியதோ, அதே போல ஆகமங்களுக்கு இடையிலே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை நீக்கி காட்டுவதற்காக எழுதப்பட்ட சூத்திர வடிவில் எழுதப்பட்ட நூல்தான் திருஞான போதம். இந்த கருத்தை தான் முதல் வரியிலே திருஞான சுவாமிகள் காட்டுகிறார். சைவ ஆகமம் என்பது நாற்பாதங்களுள் சைவ ஆகமங்களின் உளவாகிய நான்கு பாதங்களின் வைத்து எனவே ஞானபாதத்தில் ஓடிய பொருளை ஆராய்ந்து அந்த ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக எழுதப்பட்டது இந்த நூல் என்று நூல் எழுந்த நோக்கத்தை முதலிலே சிங்கானவன் சுவாமிகள் சொல்லுகிறோம். இதுல ஒரு வார்த்தையை பார்த்தீர்கள், இந்த வரியில வயிற்று நூல் வார்த்தை வருது. சின்ன வயிற்று இதெல்லாம் திருநெல்வேலி பார்த்தேன், திருநெல்வேலி பகுதியில அங்க வயிற்று உங்களை பார்த்தேன் என்றெல்லாம் பேசி பேசி வளர்க்கல, அங்க வயிற்று உங்களை பார்த்தேன்னு. இவர் திருநெல்வேலிக்காரர் இல்லையா, அதனால அவருடைய முன்னடையே வருகிறது.